ஓம் சாந்தி. பாபாவின் அவ்வக்த வாணியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்து டாக்டர் சச்சின் பாய்ஜி அவங்க டிஸ்கஸ் செய்கிறதை தமிழாக்கத்தின் சாரமாக பார்க்கலாம். இந்த வாணி வந்து அக்டோபர் 8, 2017. இது 30th November 2006 ரெக்கார்டட் முரளி. அதில் பாபா இது போல் சொல்கிறாங்க, ஜுவாலாமுகி யோகாவின் மூலமாக நான் என்ற அபிமானத்தின் வாளை எரித்து தந்தைக்கு சமமாக ஆகி சமாப்தியை அருகாமையில் கொண்டு வாருங்கள். இந்த ஒரு மகா வாக்கியத்தை எடுத்து கிளாஸ்ல டிஸ்கஸ் செய்கிறாங்க. பிரதர் ஒரு ஜெர்மன் ஃபிலோசபரை பற்றி சொல்கிறாங்க. ஜெர்மன் ஃபிலோசபர் ஷோகி நஹவர், அவர் வந்து ஒரு முறை காலை பொழுதுல 3 மணி அளவில் தோட்டத்துக்கு நடந்து செல்கின்றார். இங்கும் அங்கும் செல்லும் போது தோட்டக்காரர் முழித்து கொள்கின்றார். பின்பு ஷோகி நஹவரை பார்த்து இது போல கேட்கின்றார், நீங்கள் யார், எங்கிருந்து வந்துள்ளீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இவர் வந்து அவருக்கு தெரியாத நபரா இருக்காரு, மேலும் காலை பொழுதுல தோட்டத்துல இவருக்கு என்ன வேலை அப்படின்னு இது போல கேள்விகளை கேட்கின்றார். அப்போ இந்த ஜெர்மன் பிலாசபர் ரொம்ப அதிசயப்படுறாரு. அதிசயப்பட்டு இது போல சொல்றாரு, இது மாதிரி நான் ஒருபோதும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில்களை தெரிந்து கொள்ளவே முடியல. எனக்குள்ள இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு. நான் யார், நான் எங்கிருந்து வந்துள்ளேன், இப்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய நோக்கம் என்ன, நான் எங்கு செல்ல வேண்டும், நான் யார், இது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றத சொன்னாராம். இந்த நான் இதனைத்தான் பாபா அவர்கள் இந்த வாணியின் மூலமா முழுமையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நான் என்ற தேக அபிமானம் முழுவதுமாக மாற வேண்டும் என்றால் மற்றொன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, ஆத்மாபிமானியாக ஆக வேண்டும். அதன் மூலம் நான் என்ற அபிமானத்தின் வாளை எரித்து தந்தைக்கு சமமாக ஆகி சமாப்தியை அருகாமையில் கொண்டு வரலாம். இப்ப இந்த நான் என்ற அபிமானத்தை எப்படி எரிப்பது, இந்த வாளை எப்படி எரிப்பது? பாபா இது போல சொல்றாங்க, இந்த வாளை எரித்தால் மட்டுமே இலங்கை என்ற இந்த உலகத்தை எரிக்க முடியும். இந்த முழு இலங்கையை எரிப்பதற்கு நாம் இந்த நான் என்ற வாளை எரிக்க வேண்டும், அதாவது தேக அபிமானத்தின் வாள். பாபா இது போல சொல்றாங்க, உங்களை நீங்களே மகாரதி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் அந்த தேக அபிமானத்தின் வாள் எரியாமலே இருக்கு. சோ பிரதர் கூட்டத்துல இது போல கேக்குறாங்க, எப்படி இந்த நான் என்ற வாளை எரிப்பது? அங்க இருக்கிறவங்க இது போல பதில் சொல்றாங்க, தீவிர ஜுவாலாமுகி யோகாவின் மூலமாக. இது போல ஒரு நினைவு சின்னம் இருக்கு, ஜுவாலாமுகி தேவி. சோ இதற்காக நாம் என்ன பண்ணணும், அந்த ஜுவாலாமுகி யோகா நமக்குள்ள வரணும்னா நம்ம எதனை கடைபிடிக்க வேண்டும்? ஒரு 10 பாயிண்ட இந்த முரளியிலிருந்து எடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜுவாலாமுகி யோகானா என்ன, அதனை எப்படி செய்வது, அதற்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன, இதெல்லாம் வித்தியாசமானது. ஆனா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து இந்த ஜுவாலாமுகி யோகா செய்வதற்கு முன்னாடி எனக்குள்ள என்னெல்லாம் தேவைப்படுகின்றது, என்னை நானே எப்படி தயார் செய்து கொள்வது, அதனை இந்த முரளியிலிருந்து எடுத்து ஒரு 10 பாயிண்டா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல் பாயிண்ட், நம்ம ஒரு தீவிர தபஸ்வியா இருக்கணும், தீவிர யோகியா இருக்கணும், தீவிர ஜுவாலாமுகி யோகியா ஆகணும் அப்படின்னா நமக்குள்ள முதல்ல 3 பொக்கிஷங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது. 1, உயர்ந்ததிலும் உயர்ந்த வெகுமதி. 2, புண்ணிய காரியங்கள். 3, ஆசிர்வாதங்களின் பொக்கிஷம். இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த வெகுமதி, பிராப்தி இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா நம்ம தீவிர முயற்சி செய்யும் போது. புண்ணிய காரியங்கள் அது போல செய்யும் போது நமக்குள்ள அந்த ஒரு சுயநலமற்ற தன்மை ஏற்படுகின்றது. 3, ஆசிர்வாதங்களின் சேமிப்பு இருக்க வேண்டும் என்றால் முதலில் நான் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். சோ ஜுவாலாமுகி யோகாக்கு முதல் அவசியம் எனக்குள் அந்த ஒரு 3 பொக்கிஷங்கள் இருக்க வேண்டும். 1, உயர்ந்த வெகுமதி. 2, புண்ணிய காரியங்கள். 3, ஆசிர்வாதங்களின் பொக்கிஷம். செகண்ட் பாயிண்ட், இந்த 3 பொக்கிஷங்கள் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா அதனுடைய 3 அடையாளங்களை பாபா சொல்றாங்க. 1, திருப்தி. 2, மற்றவர்களுக்காக தூய்மையான பாவனை மற்றும் சுப விருப்பங்களை வைப்பது. 3, நம்முடைய ஸ்திதி குஷியாக இருப்பது, பாக்கியவானாக இருப்பது. சோ 3 பொக்கிஷங்கள் நமக்குள்ள இருக்கணும்னா இந்த 3 அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கணும். ஆனா இந்த 3 பொக்கிஷங்களுக்கு உண்டான சாவி என்ன அப்படின்னு பாபா அடுத்தது சொல்றாங்க. சோ இந்த 3 பொக்கிஷங்கள் நமக்குள்ள இருக்கணும்னா அதனுடைய 3 சாவியானது, 1, நிமித்தமாக இருப்பது. 2, பணிவு தன்மை. 3, சுயநலமற்ற தன்மை. இது 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட், சாவிகள் அப்படின்னாலே ஒவ்வொரு சாவிலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். சோ அதனால பாபா இது போல சொல்றாங்க, 3 சாவிகளுக்கு 3 நம்பர்கள் உள்ளன, அதாவது டாட்ஸ். 1, ஆத்மா புள்ளி. 2, பரமாத்மா புள்ளி. 3, டிராமா புள்ளி. இது 4th பாயிண்ட். 5, இந்த பொக்கிஷங்களை நான் எப்படி திறப்பது? அதனை ஓப்பனை செய்யணும்னா, ஓப்பன் பண்ணணும்னா என்ன ஒரு யுக்தியை நான் கையாளணும்? அதுதான் திடத்தன்மை. இந்த திடத்தன்மையிலும் 3 விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது. 1, நம்பிக்கை. 2, கவலையற்ற தன்மை. 3, வெற்றியின் கேரண்டி. சோ பாபா இது போல 5 பாயிண்ட்ஸையும் ஒரு அலங்காரமா சொல்றாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம தாரணை பண்ணும் போது பல வகையான குணங்கள் நமக்குள்ள ஏற்படும். சோ இதுதான் தீவிர முயற்சி. நான் எனக்குள் திருப்தியா இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது, மற்றவர்களுக்காக சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைப்பது, மேலும் ஆத்ம அபிமானி மற்றும் ஈஸ்வரிய அபிமானி நிலையில இருந்து நிகழ்காலத்தில் வாழ்வது. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா விதவித பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாபா லைன் ஆஃப் பாயிண்ட்ஸா சொல்லியிருக்கலாம், ஆனா பாபா எப்படி பேசுறாங்க, எப்படி சொல்லித்தராங்க, விதவிதமான வழியில அலங்காரமா பேசுறாங்க. நேரடியா பாயிண்ட்ஸா கொடுக்காம அது ஒரு அலங்காரமா சொல்றாங்க. இதுதான் பாபாவுடைய மிராக்கள். எது போல சொல்லியிருக்காங்க, ஜுவாலாமுகி யோகா எனக்குள்ள ஏற்பட வேண்டும் என்றால் 3 பொக்கிஷங்கள் எனக்குள்ள தேவை. அந்த 3 பொக்கிஷங்களுக்கு 3 அடையாளமாக இருக்கின்றது. அந்த 3 பொக்கிஷங்களை பயன்படுத்துவதற்கு 3 சாவி தேவை. அந்த 3 சாவிக்கு 3 நம்பர்கள் உள்ளன. 5th பாயிண்ட், பொக்கிஷங்களை எப்படி திறப்பது. இந்த 5 பாயிண்டையும் பாபா வந்த வாணியில ரொம்ப அலங்காரமா பேசியிருக்காங்க. ஆறாவது, எல்லாவற்றிற்கும் முக்கியமானது ஒரே ஒரு மந்திரா, ஜுவாலாமுகி யோகா. தீவிரமா ஏற்படணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு மந்திரம் அவசியம், அதாவது மன்மனா பவ. ஸோ பாபா சொல்லக்கூடிய விஷயம் வந்து, உலகளாவிய விஷயங்களிலிருந்து உங்களை டிட்டாச் செய்து கொள்ளுங்கள், மேலும் ஈஸ்வரிய மனதுடன் அட்டாச் செய்து கொள்ளுங்கள். உலகளாவிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இடங்கள் பற்றி, பொருட்கள் பற்றி, இப்படி பல விஷயங்களை நம்ம அட்டாச் ஆகிறோம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஜுவாலாமுகி யோகா ஏற்படாது. ஸோ மன்மனா பவ என்ற ஒரு மந்திரத்தில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால், நான் உலகளாவிய விஷயத்திலிருந்து டிட்டாச்சாகி ஈஸ்வரிய மனதுடன் அட்டாச் ஆக வேண்டும். ஏழாவது பாயிண்ட், மூணு வகையான பாஸ். ஒன்று, கடவுளுக்கு அருகாமையில் இருப்பது, இது ஒரு பாஸ். இரண்டாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் பாஸ் ஆகுவது. எது போன்ற சூழ்நிலை வந்தாலும், சந்தர்ப்பம் மாறினாலும் அந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகிட்டே செல்வது, அதன் மூலம் பாஸ் வித் ஹானர் ஆகுவது. ஸோ இந்த மூன்று பாசஸ் ரொம்ப அவசியம் ஜுவாலாமுகி யோகாக்கு. ஸோ பிரதர் வந்து ஒரு ஃபிலாசபர் பத்தி சொல்றாரு. அந்த ஃபிலாசபர் இது போல சொல்லியிருக்காங்க, நான் எப்பெல்லாம் கடவுளுடைய துணைய மறக்கிறனோ அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு காலியான தன்மை ஏற்படுகின்றது அப்படின்னு ஒரு அழகான வாக்கியங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பாருங்க, உலகளாவிய மக்கள் எது போல எழுதுறாங்க, எது போல மெசேஜ் போடுறாங்க, நான் உங்களை மிஸ் பண்றேன், நான் உங்களை மிஸ் பண்ணதுனால எனக்குள்ள காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாராவது அந்த காலியான தன்மை எந்த மனிதனாவது நிரப்ப முடியுமா? கடவுளால மட்டும்தான் அதனை நிரப்ப முடியும். அதனால இந்த மிஸ் என்ற வார்த்தை, லவ் என்ற வார்த்தை கடவுளுக்கு தவிர வேற யாருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம பயன்படுத்தினாலும் அது தவறான அர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நம்ம இந்த உலகத்துல யாரையும் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா மிஸ்ஸிங் அப்படின்னா காலியான தன்மை. அந்த காலியான தன்மையை யாரால் மட்டும் நிரப்ப முடியும் அப்படின்னா கடவுளால மட்டும்தான். ஸோ அதனால ஒருபோதும் நாம் இது போல எழுதக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி சொல்றாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா மனைவிக்கு வந்து அந்த ஒரு இரக்க மனப்பான்மை அதிகமா இருக்கு. ஒரு முறை அவங்க ஷாப்பிங் போறாங்க, அங்க ஒரு சின்ன பெண்ணை பாக்குறாங்க. அவங்க ஏழையா இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இது போல சொல்றாங்க கணவன் கிட்ட, இந்த பெண் இனிமே நம்மளோட இருப்பாங்க. அப்ப கணவன் அதுக்கு ஒத்துக்கல, பாரு நம்ம இப்ப ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கோம், நம்ம மட்டும் இங்க இருக்கலாம், இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனைவி சொல்றாங்க, பாருங்க நான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு அமலுக்கு கொண்டு வரணும், இந்த பெண்ணுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் இவங்களை கவனிச்சுக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணிமணிகள்லாம் வாங்கி கொடுக்கணும், இங்கே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க குளிச்சுட்டு திரும்பி வரும்போது இது போல சொல்றாங்க, பாரு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு போறோம், அதனால நம்ம ரெண்டு பேரும் கிளம்புறோம், கூட அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வைஃப் சொல்றாங்க, அந்த பெண் எதற்கு பார்ட்டிக்கு? அப்ப ஹஸ்பண்ட் சொல்றாங்க, கண்டிப்பா அந்த பெண்ணையும் நம்ம கூட்டிட்டு போகணும், காரணம் அவங்க அழகா இருக்காங்க, இனிமே நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அந்த பெண்ணையும் கூட்டிட்டு போகணும், பாரு அவங்களுடைய முடி எவ்வளவு அழகா இருக்கு, அந்த பெண்ணுடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்கு, என்னால கண்ணை மூடிட்டு இங்க வாழ முடியாது, நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த பெண்ணையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனைவிக்குள்ள ஒரு எரிமலைய வெடிக்குது. மறைமுகமா வெளியில சென்று ஒரு வேலைக்கார மூலமா பணம் கொடுத்து அந்த பெண்ணை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. திரும்பி வராங்க. அப்ப ஹஸ்பண்ட் கேக்குறாங்க, எங்க அந்த பெண், கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க இது போல சொல்றாங்க, பாருங்க நான் எவ்வளவோ அந்த பெண்ணுகிட்ட சொல்லி பார்த்தேன், பேசி பார்த்தேன், அவங்க இங்கிருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதன் பிறகு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? அப்ப கணவன் சொல்றார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. சோ இந்த அன்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த கதையின் மூலமா நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா, ஒரு ஆணுக்குள்ள என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கு, ஒரு பெண்ணுக்குள்ள என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஒரு உதாரணம் தான் அப்படின்றத சொல்றாங்க. எட்டாவது பாயிண்ட், திருப்பியும் ஜுவாலாமுகி யோகா நமக்குள்ள ஏற்படணும்னா என்ன அப்படின்னு முரளியிலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. மூன்று விஷயத்த சொல்றாங்க. ஒன்று சமயத்தின் அழைப்பு, இரண்டாவது பக்தர்களின் அழைப்பு, மூன்றாவது நம் மனதினில் ஏற்படும் சப்தம். சோ மனதுல அந்த ஒரு சப்தம் எழுச்சியாகின்றது. நமக்குள்ள அந்த ஒரு இரக்கம், கருணை, அன்பான செயல்கள் நிறைந்திருக்கணும். அப்போதான் நமக்குள்ள அந்த ஒரு ஜுவாலாமுகி யோகா ஏற்படும். ஒன்பதாவது பாயிண்ட், ஜுவாலாமுகி யோகா நமக்குள்ள ஏற்படணும்னா, தீவிரமா இருக்கணும்னா, பாப் தாதாவின் அன்பு என்ற பிளேனை பயன்படுத்தணும். நம்ம இங்க வந்து எப்படி வந்து சேர்ந்தோம் அப்படின்னா, அது பஸ் மூலமாவோ, ஃப்ளைட் மூலமாவோ, ட்ரெயின் மூலமாவோ அல்ல, அன்பின் மூலமாக இங்கு வந்து சேர்ந்துள்ளோம். ஸோ பாபா வந்து இந்த இடத்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாப் தாதாவின் அன்பு என்ற ஃப்ளைட் ரெடியா இருக்கு. அதனை பயன்படுத்தி நம்ம பறந்து செல்லணும். காரணம், பரந்தாமத்திற்கு எந்த ஒரு பஸ்லையும் போக முடியாது, ஃப்ளைட்லையும் போக முடியாது, ட்ரெயின்லையும் போக முடியாது. பாப் தாதாவின் அன்பு என்ற பிளேன் மூலமாக மட்டுமே செல்ல முடியும். அந்த அன்பின் மூலமாக மட்டுமே ஜுவாலாமுகி யோகா ஏற்படும். கடைசி பாயிண்ட், பத்தாவது பாயிண்ட், நம்மளுடைய அன்பான சங்கல்பங்கள் பாப் தாதாவை மிக வேகமாக அடைந்து விடுகின்றது. பாபா இது போல சொல்றாங்க, உங்களுடைய இமெயில்ஸ், மெசேஜ், லெட்டர் இதெல்லாம் வந்து சேர்வதற்கு முன்பாகவே உங்களுடைய அன்பான சங்கல்பங்கள் வந்து சேர்ந்தே விடுகின்றது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து 2006ல பேசின வாணி. அப்போ வந்து வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் இல்லை. ஆனால் பாபா இமெயில் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சங்கல்பங்கள் பாபாவை வேகமாக சென்று அடைந்தே விடுகின்றது. ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதன் மூலமாக தீவிர ஜுவாலாமுகி யோகா ஏற்படும். அதன் மூலம் நான் என்ற அபிமானத்தின் வால் எரிந்துவிடும். அதன் மூலம் இந்த பழைய உலகம், இலங்கை எரிந்தே விடும் அப்படின்றத சொல்றாங்க. ஓம் சாந்தி.